அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
மொசூலில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் சண்டையிட்டு வரும் ஈராக்கின் சிறப்பு படைகள் மொசூல் நகரத்தின் கிழக்கு பாதி பகுதியில் கைப்பற்றுமாறு தங்களுக்கு கட்டளையிடப்பட்ட அனைத்து பகுதிகளையும் மீண்டும் கைப்பற்றிவிட்டதாக கூறுகின்றனர். மொசூல் நகரத்தின் மத்திய பகுதி வழியாக செல்லும் டைக்ரிஸ் நதியின் கிழக்கு கரையில்தான் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கிய இந்த சண்டை இதுநாள் வரை நடத்தப்பட்டது. தற்போது கூட ஐஎஸ் படையினர் மொசூல் நகரத்தின் கிழக்கு பகுதியின் ஒரு சிறு பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். மாலியின் வடக்கு பகுதியில் ஒரு கார் குண்டு வெடித்ததில் குறைந்தது 37 படையினர் மற்றும் முன்னாள் கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. காவோ நகரில் உள்ள ஒரு இராணுவ முகாமில் நடந்த இந்த தாக்குதலில் 50 மேற்பட்டுள்ளவர்கள் இறந்துள்ளதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன. அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக முன்னாள் கிளர்ச்சியாளர்களும் அந்த முகாமில் அரசு படையினருடன் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் யார் என்று தெளிவாக தெரியவில்லை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கடந்த மாதத்தில் நடந்த காம்பியா அதிபர் தேர்தலில் தோல்வியுற்றாலும் பதவி விலக மறுத்த அதிபர் யாக்யா ஜமேவுக்கு எதிராக ஒரு கடும் இணக்கமற்ற செய்தியை அந்நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அடாமா பரோ வெளியிட்டுள்ளார். தற்போது காம்பியாவின் அண்டை நாடான செனகலில் அடாமா பரோ இருந்தாலும் தனது அதிபர் பதவியேற்பு திட்டமிட்டபடி நடக்கும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் காம்பியாவில் தற்போதுள்ள நிலை குறித்து காம்பியாவுக்கான பிரிட்டன் தூதர் காலின் குரோக்லின் பிபிசியிடம் தெரிவிக்கையில், தலைநகர் பாஞ்சுவில் அதிக கூட்டம் சேர்வதை தடுப்பதற்காக சுற்றுலாவாசிகளை அழைத்து வர ஏற்பாடுகள் நடப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் தனது ஆதரவாளர்களுக்கு அனுப்பிய ட்விட்டர் செய்தியில் அவர்கள் வரலாறு படைத்துவிட்டதாக அடாமா பரோ குறிப்பிட்டுள்ளார். காம்பியாவுக்கான தேசிய அவசர நிலையை அதிபர் யாக்யா ஜமே அறிவித்துள்ளார். இடம்பெயர்ந்த மக்கள் இருந்த ஒரு குடியிருப்பின் மீது தவறுதலாக நைஜீரியா நடத்திய வான்வெளி தாக்குதலில் குறைந்தது 70 பேர் கொல்லப்பட்டது தற்போது தெரிய வந்துள்ளதாக சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செம்பிற இயக்கம் ஆகியவை தெரிவித்துள்ளன. மேலும் இந்த வான்வெளி தாக்குதலில் 100 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமையன்று நடந்த இந்த குண்டுவீச்சுக்கு நைஜீரியா இராணுவம் மன்னிப்பு கோரியுள்ளது. இதனை ஒரு செயல்பாட்டு தவறு என்றும் நைஜீரிய இராணுவம் தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழ்நாட்டில் சென்னை உள்பட பல பகுதிகளிலும் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று முதல் நடத்தி வந்த போராட்டம் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இளைஞர்கள் பெருந்திரளாக கூடி போராட்டம் நடத்தினர். இப்போராட்டத்தில் பெண்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு ஏதுவாக அவசர சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி நாளை காலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசப்போவதாக தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இந்தி திரைப்பட நடிகர் சல்மான்கான் சுமார் 20 முன்னர் மான் வேட்டையாடச் செல்லும்போது உரிமம் இல்லாத துப்பாக்கியை பயன்படுத்தினார் என்ற வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூர் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கில் சாட்சியம் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து வழக்கை தள்ளுபடி செய்தது. சல்மான்கான் 1998 திரைப்படப்படிப்பு ஒன்றின் போது பாதுகாக்கப்பட்ட மாநிலத்தைச் சேர்ந்த மான் ஒன்றை கொன்றதாக இரு வழக்குகளை சந்தித்து அந்த இரு வழக்குகளிலும் விடுதலை பெற்றார். ஆனால் அவர் மீது இன்னும் ஒரு வழக்கு உள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல்கள் மற்றும் துன்புறுத்தல்களை தடுக்கும் வண்ணம் இன்று முதல் பெண்களுக்கு மட்டுமான இருக்கைகளை ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் சில விமான சேவைகள் அறிமுகப்படுத்த உள்ளன. முதல் கட்டமாக சில உள்நாட்டு விமான சேவைகளில் 6 இருக்கைகள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆண் பயணிகள், விமான பணிப்பெண் உள்பட பல பெண்களை தகாத முறையில் தொடுவது குறித்து ஏர் இந்தியா விமான சேவை நிறுவனத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.